الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصا ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. وقال الله: حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت، كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. عن حارث بن نعمان رضي الله عنه: سمعت رسول الله صلى الله عليه وآله وسلم: مناولة المسكين تقي ميتة السوء. صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. இவ்வுலகை படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் காதிபுன் நபியின் ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் கண்ணியமான சங்கையான மகத்தான சுன்னாக்களை வாழ்வில் அணுவணுவாக பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், சாபிஊங்கள், சபா சாபிஊங்கள், கியாமத் பரியந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் கட்டளை மதித்து இறை இல்லத்தில் சமூகம் அளித்திருக்கும் கண்ணியமான சங்கையான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்தவன் வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறானோ ஏவிருக்கிறானோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று சொல்லி தடை செய்திருக்கிறானோ விலக்கிருக்கிறானோ பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக வாழ்வில் தவிந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசூயத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த பூமிக்கு மேலால் வாழும் காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு பாவமும் எங்களுக்கு மறந்து போனாலும் படைத்தவனுடைய அறிவில் இருந்து படைத்தவனுடைய பொறுப்பில் இருந்து ஒரு போதும் அது அழிய போவது கிடையாது. இந்த பூமிக்கு மேலால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு பாவமும் நமது அந்த நன்மை ஏற்றில் பாவத்துடைய ஏற்றில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். குர்ஆன் தெளிவாக சொல்கிறது: ஃபமை யஅமல் மித்கால தர்ரத்தின் கைரன் யரா வமை யஅமல் மித்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நாம் ஒரு நன்மையை செய்தால் அது அணுவலுவாக இருந்தாலும் அதையும் நாளை மறுமையில் நாம் கண்டு கொள்வோம். ஒரு சிறிய ஒரு பாவம், அந்த பாவம் அணுவளவுக்கு இருந்தாலும் அந்த பாவத்தையும் நாளைக்கு மறுமையில் நாம் கண்டு கொள்வோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது: யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முக்பரா வமா அமிலத் மின் சூ. நாம் செய்த நன்மைகள், நாம் செய்த பாவங்கள், இந்த இரண்டு ஏட்டையும் நாளை மறுமையில் நாம் யாரும் காணாமல் இருப்பது கிடையாது, கண்டே தீருவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துனியாவுடைய வாழ்வில் நாம் படைத்தவனை சந்தோஷப்படுத்துவதற்காக சிலர்கள் சில மாதத்தில் மாத்திரம் இபாதை செய்வதை காண்கிறோம். இன்னும் சிலர்கள் சில வாரத்தில் ஒருமுறை வெள்ளிக்கிழமை நாளில் மாத்திரம் இபாதை செய்வதை காண்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் அநேகமானவர்கள் மாற்று மத இனத்தவர்களை போன்று காலம் சந்தர்ப்பம் சகுனம் பார்ப்பதை போன்று இபாதத்துக்கும் கால நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். நம்மில் பலர்கள் ரமலானுடைய காலத்தில் அவுலியாக்களை விட மலக்குமார்களை விட சிறந்தவர்களாக மாறிவிடுகிறோம். ஏன்? எங்களுடைய இபாதத்தை பார்த்து மலக்குமார்களை வியந்து போகிறார்கள். அந்த அளவுக்கு மனிதர்கள் மாஷா அல்லாஹ் இபாதத்துடைய லைன்ல ரமலானுடைய காலத்தில இரவு பகலாக இபாதை செய்கிறார்கள். ஆனா ரமலான் அல்லாத காலத்துல அதே மக்களை இபாதத்துடைய வழியில இபாதத்துடைய பாதையில இபாதத்துடைய லைன்ல காண்றது மிகவும் அரிதாக இருக்குது. பிஷ்ருபுர் ஹாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கிட்ட ஒரு மனிதன் வந்து கேட்கிறாரு: இன்ன கௌமன் யதஅபதுன வயஜ்தஹிதுன ஃபீ ரமலான், ரமலான்ல நிறைய மக்கள் இபாதத் செய்றாங்க, இபாதத்துக்காக முயற்சி செய்றாங்க, இவங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பிஷ்ருபுன் ஹாஃபி ரஹ்மகுல்லா சொன்னாங்க, பிஸ்ஸல் கௌமு கௌம், கூட்டத்திலே மிகவும் கெட்ட கூட்டம் ரமலான்ல மட்டும் இபாதத் செய்யக்கூடியவர்கள், ரமலான்ல மட்டும் அல்லாவை அல்லாவுக்காக வழிபடக்கூடியவர்கள். ஏன்? அவர்கள் படைத்தவனை ரமலானில் மட்டும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். படைத்தவனை ரமலானுக்கு மாத்திரம் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல. ஒரு மனிதன் அவனுடைய முழு காலத்திலும் அல்லாஹுவை வணங்க வேண்டும். இன்னொரு சலஃப் சாலிஹீன்கள் வலிமையாக பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான், மன் கான யஅபுது ரமலான், யாரெல்லாம் ரமலான இபாதத் செய்தார்களோ, ரமலான்ல இபாதத் செய்தார்களோ, அந்த ஃபைன் ரபவான் கத் ஃபாத, ரமலான் எங்களை விட்டு போய்விட்டது. ஆனால் வமன் கான யஅபுதுல்லாஹ், ரமலானில் யாரு அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்தார்களோ, அந்த ரப்புல் ஆலமீன் ஃபைன் அல்லாஹ் ஹய்யுன் லா யமூத், அந்த அல்லாஹ் மௌத்தாகல்ல, அந்த அல்லாஹ் என்றென்றும் உயிருள்ளவன், அந்த ரப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான். பிரச்சனை வரும்போது இபாதத் செய்தோம், பிரச்சனை முடிந்தவுடன் துவாவுக்கும் தமாமை கொடுத்து விட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, சரி, ஒரு மனிதனுடைய இபாதத்துடைய எல்லை எதுவரைக்கும் இபாதத் செய்ய வேண்டும்? குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன். ஒரு மனிதன் எதுவரைக்கும் இபாதத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது ஃபர்லான இபாதத்தாக இருக்கலாம், சுன்னத்தான இபாதத்தாக இருக்கலாம், நஃபுலான இபாதத்தாக இருக்கலாம், இந்த இபாதத் வணக்கம் என்ற இந்த வழிபாடுகள் எதுவரைக்கும் மனிதன் செய்ய வேண்டும்? வஅபுது ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன், அவனுடைய மௌத் வருகின்ற வரைக்கும் அவன் இபாதத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு படித்து தருகிறான். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, மௌத் வரைக்கும் இபாதத்தில் எம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ளலாம், எல்லா இபாதத்தும் எல்லா நேரத்திலும் செய்வதா? கிடையாது. உதாரணமாக சில இபாதத்துகள் சில நேரங்களுக்கு மட்டும் குறிப்பிடப்பட்ட இபாதத்துகள், இன்னும் சில இபாதத்துகள் வாரத்தில் ஒருமுறை செய்யக்கூடிய இபாதத், இன்னும் சில இபாதத் சில மாதங்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய இபாதத், இன்னும் சில இபாதத்துகள் வருடத்தில் சில மாதங்களுக்கு மாத்திரம் ஒருமுறை செய்யக்கூடிய இபாதத். தொழுகை எடுத்தோம் என்றால் குறிப்பிட்ட நேரம், 5 நேர தொழுகையை தொழுகிறோம், அது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் தொழ முடியும். ஒருவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் படைத்தவனை 10 நேரம் தொழ போறேன் என்றா முடியாது. அந்த இபாதத் 5 நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் தான் செய்ய வேண்டும். அதே மாதிரி வாரத்தில் ஒருமுறை ஜும்ஆ, அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் 4 நாள் ஜும்ஆ தொழ போறேன் என்றா அதுவும் முடியாது. வாரத்தில் ஒருமுறை தான் ஜும்ஆ தொழுகையை அவர் தொழ முடியும். அதே மாதிரி ரமலான் மாதத்தில் மாத்திரம் தான் ஃபர்லான நோன்பை பிடிக்க முடியும். அதே மாதிரி ஹஜ்ஜை எடுத்தால் அவர் வருடத்தில் ஒருமுறை தான் செய்ய முடியும், அதுவும் குறிப்பிட்ட மாதத்தில் தான் செய்ய முடியும். அதே மாதிரி ஒருவருடைய சொத்தை எடுத்தால், பணத்தை எடுத்தால் 100க்கு 2 வீதம் கொடுக்கணும். அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் 100க்கு 5 வீதம் கொடுக்க போறேன் என்றால் முடியாது. மார்க்கம் ஃபர்லாக்கு இருக்கிறது 2.5 வீதம். ஆனா அவர் சதகாவாக கொடுக்கலாம், ஜகாத்தாக கொடுக்கும் போது 2.5 வீதம் தான் கொடுக்க வேண்டும். இப்படி சில இபாதத்துகளுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு வரை விளக்கணும், ஒரு வரையறையை தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சில இபாதத்துகள் இருக்குது, அதற்கு நேரம் கிடையாது, அதற்கு காலம் கிடையாது, குறிப்பிட்ட வாரம் கிடையாது, குறிப்பிட்ட மாதம் கிடையாது, இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு வரையறை சொல்லப்பட்டது கிடையாது. அந்த இபாதத் தான் மிக முக்கியமான ஒரு இபாதத், தர்மம் என்ற இபாதத், சதகா என்ற இபாதத். இந்த இபாதத்துக்கு குறிப்பிடப்பட்ட ஒரு நேரம் தரப்பட்டது கிடையாது. இது எல்லா நேரத்திலும் இரவு பகலாக செய்யக்கூடிய ஒரு இபாதத், அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இபாதத். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கடா பொதுவாக உலகத்தை எடுத்தால் ஒரு 800-700 கோடி மக்கள் வாழ்றாங்க என்று சொன்னா, 100 கோடி மக்கள் வறுமையுடைய கோட்ல வாழ்றாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் வறுமையுடைய கோட்ல வாழ்றாங்க. ஐநாவுடைய ஒரு புள்ளி விப்பரம், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 35,000 குழந்தைகள் மௌத்தாகுறாங்க வறுமையால. ஒரு தண்ணி குடிக்க முடியாமல், சாப்பாடுக்கு பசித்த அந்த உணவை, அதாவது தனது பசியை போக்க முடியாமல் 35,000 குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டும் பிரிந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வினர்களே, அண்மையில 4-5 நாளைக்கு முன்னால கொல்பிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மாற்றுமத இன சகோதரி, உடன்பிறவா சகோதரி, தன்னுடைய குழந்தையோட வரக்கூடிய ட்ரெயின்ல பாய்ந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்றா. அந்த அந்த 4 நாளைக்கு முன்னால அந்த குழந்தையும், கை குழந்தையும், இன்னொரு சிறிய ஒரு குழந்தையும், அந்த பெண்ணும் அதே இடத்துல செத்து மடிகிறாங்க. கடிதம் எழுதி வச்சிருக்கிறா, என்ன, எனக்கு மாப்பிள்ளையால பிரச்சனை எழுதி வைக்கல, எனக்கு சொத்து பிரச்சனை எழுதி வைக்கல, எனக்கு ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு சாப்பாடு கிடையாது, ஒரு நேரம் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, எனது வாழ்க்கை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமான வசதி கிடையாது, அதனால் நான் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். இதற்கு யாரு பொறுப்பு? கண்ணியமான சகோதரர்களை, இப்படி எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் நமக்கு தெரியாமல் பசிக்காக வேண்டி, தாகத்துக்காக வேண்டி, உடுப்பதற்கு ஆடை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது மற்றவர்களை வாழ வைத்து வாழக்கூடிய மார்க்கம். நாம் மட்டும் வாழ்வது அல்ல, மற்றவர்களையும் வாழ வைப்பது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் சாப்பிடுவதை போன்று மற்றவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காவிட்டாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒருவருடைய பசியை போக்குவது நம் மீது கடமை. நாம் குடிப்பதை போன்று குடிக்காவிட்டாலும் நம்மால் முடிந்த அளவுக்கு ஒருவருடைய தாகத்தை போக்குவது அது எங்களுடைய கடமை. அதே மாதிரி நாம் ஆடை அணிவதை போன்று, உயர்ந்த ஆடைகளை அணிவதை போன்று அணியாவிட்டாலும் மற்றவர்களுக்கு முடியமான அளவுல அவர்களுக்கு உதவி செய்வது. எங்களோட குழந்தைகளை நாங்க படிக்க வைக்கிறோம், டாக்டராக, லாயராக, இன்ஜினியராக, பெரிய ஒரு பட்டதாரியாக பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறோம். இதே மாதிரி எத்தனை குழந்தைகள், தகமையுள்ள திறமையுள்ள குழந்தைகள் படிப்பதற்கு வசதி கிடையாது, ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் கடைசியாக ஒரு அதாவது நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக, நாட்டு சட்டத்தை அவமதிக்க கூடியவர்களாக, ட்ரக்ஸுக்கு அடிமையாக மாறுறாங்க. ஏன்? அவங்களோட தகமைய திறமைய பயன்படுத்துவதற்கு போதுமான வசதி கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லியார்களே, சொன்னாங்க ஒரு காலம் வரும். அது எப்படிப்பட்ட காலம் என்றா, காலையில முஸ்லிமாக இருந்தவர் மாலையில காஃபிராக மாறிடுவார், மாலையில முஸ்லிமாக இருந்தவர் காலையில காஃபிராக போயிடுவார், மார்க்கத்தை விட்டு அவர் முர்தத்தாகிடுவார். சஹாபாக்கள் ஏன் யார் ரசூலுல்லாஹ், என்ன காரணம் சொன்னார்கள்? யபீஉ தீனஹு பிஅர்தின் மின துன்யா, துன்யாவுடைய அற்ப காரணங்களுக்காக தீனை விற்று விடுவார்கள். இந்த அற்ப காரணத்து குலமாக்கள் தஃப்ஸீர் முஹத்தித்கள் சொல்லும் போது சொல்றாங்க, பசிக்காக வேண்டி முர்த்ததாகுவாங்க, தாகத்துக்காக வேண்டி முர்த்ததாகிடுவாங்க, ஒரு ஆடை இல்லாத காரணத்துக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவாங்க, காதலுக்காக அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவாங்க. இன்றைக்கு நாங்கள் அதை கண்ணூடாக பார்க்கிறோம். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், ஒரு ஊருக்கு ஃபக்ர் நுழையும் போது, வறுமை எளிமை நுழையும் போது, இதா தஹபல் ஃபக்ரு இலா பலதின், ஒரு ஊருக்கு ஃபக்ர் வறுமை வரும் போது ஃபக்ர் குஃப்ரை பார்த்து சொல்கிறதாம், கால லகுல் குஃப்ர் குஸ்னி மாக்க, என்னையும் உன்னோடு அழைத்து செல்லு. இதா தஹபல் ஃபக்ரு இலா பலதின் கால லகுல் குஃப்ர் குஸ்னி மாக், என்னையும் அழைத்து செல்லு. எந்த ஊர்ல வறுமை அதிகமாக இருக்குமோ அந்த ஊர்ல குஃப்ர் முர்தத் அதிகமாக இருக்கும். இஸ்லாத்தை விட்டு மக்கள் சார சாரையாக வெளியேறுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மக்கள்ல சிறந்தவர்கள் யார் என்றா, ஹைருன் நாஸ் அன்ஃபஹும் லின்நாஸ். நாம் வாழ்றோம், சாப்பிட்டோம், குடித்தோம், தூங்கினோம், மௌத்தாகினோம் என்று இல்லாம எங்களை கொண்டு மற்றவர்கள் பிரயோஜனம் பெற்றால் இந்த பயான கொண்டு நீங்க பிரயோஜனம் பெறுறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த அடியான் சிறந்தவன். இந்த பயான மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிறீங்களா? நீங்க சிறந்தவர்கள். கேட்டதை வாழ்வில் அமல்படுத்துறீங்களா? நீங்க சிறந்தவர்கள். இஸ்லாம் சொல்லுதே, எங்களை கொண்டு மற்றவங்க நோவினை பெறக்கூடாது, எங்களை கொண்டு மற்றவர்கள் வாழ்க்கையில பிரயோஜனம் பெற வேண்டும். கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய, ஆச்சரியமான ஒரு உலகத்துல நாம் வாழ்றோம். 1000 ரூபாவை கொடுத்துட்டு ட்விட்டர்ல பெரிய போஸ்டர் போடுறாரு, 1000 ரூபா கொடுத்துட்டு FB-ல பெரிய ஒரு போஸ்டர் போட்டு அவர் புகழ்ச்சி எதிர்பார்க்கிறாரு. ஆனா சஹாபாக்களுடைய பண்பு என்ன தெரியுமா? தனக்கு ஒரு தேவை இருக்கும் போது மற்றவர்களுடைய முகத்தில் சிரிப்பை எதிர்பார்த்தார்கள். எங்களோட வாழ்க்கையில வர வேண்டியது என்னென்றா, நாங்க ஹாப்பி எதிர்பார்க்கிறோம், ஆனா ஹாப்பினஸ் எதிர்பார்க்கறது இல்ல. மற்றவர்களுடைய வாழ்வில் சந்தோஷத்தை காண்பது இருக்குது தானே, இது ஒரு சந்தோஷம். நாங்க மட்டும் சந்தோஷமாக வாழ்வதல்ல, எங்களால மற்றவர்களும் சந்தோஷமாக வாழணும். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதரத்திலேயே முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு 7 சஹாபி வாரார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு பசியாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதரே வறுமையுடைய கோட்டில் இருக்கிறாங்க, எதுவும் கிடையாது வீட்டுல. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இந்த 7 சஹாபிக்கு உங்கள யாராவது உதவி செய்ய தயாரா? ஒரு அன்சாரி சஹாபி எழும்பி சொல்லுறாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் உதவி செய்யறேன். வீட்டுக்கு போறாரு, மனைவி கிட்ட கேட்கிறார், எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம், வீட்டுல ஏதாவது இருக்கிறா கொடுக்க? மனைவி சொல்லுறா, எங்கட கை குழந்தைக்கு கொடுப்பதற்கு ஒரு சிறிய ஒரு மாத்தான் இருக்குது, மாலை கொஞ்சம் இருக்குது ரொட்டி சுடுவதற்கு, அதை தவிர வீட்டுல எதுவும் கிடையாது. எங்களுக்கு தேவை இருக்குது, ஆனா
வந்தவர், அதாவது வந்தவருடைய முகம் சுழிச்சு போக கூடாது, சந்தோஷமாக போகணும் என்பதற்காக மனைவியை பார்த்து சொல்லுறாரு, குழந்தைய தூங்க வைங்க, வந்தவருக்கு அந்த மாவால ரொட்டியை சுட்டு கொடுங்க. இப்ப வந்தவர் அந்த ரொட்டி எடுத்து சாப்பிடுறாரு, வீட்டுல லாம்பு எரிஞ்சு கொண்டிருக்குது, அந்த திரி எரிஞ்சு கொண்டிருக்குது, சொல்றாரு லாம்புடைய திரிய அணைச்சிடுங்க, ஏன் அவர் விளங்கிக் கொள்ள கூடாது நாங்க பசியில் இருக்கிறோம் என்று அவரோட செஞ்சு இந்த சஹாபியும் சாப்பிடுற மாதிரி சைக்கிற செஞ்சாரு. இந்த அமல் யாருக்குமே தெரியாது, வீட்டில் உள்ள மனைவிக்கும் கணவனுக்கு மட்டும் தான் தெரியும். வந்தவரும் சாப்பிட்டாரு போய்விட்டாரு, ஏழு வானத்துக்கு மேல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து வஹிய கொடுத்துட்டு போறாங்க. காலில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, والذين تبوا الدار والايمان من قبلهم يحبون من هاجر اليهم ولا يجدون في صدورهم حاجه مما اوتوا ويؤثرون على انفسهم ولو كان بهم خصاصه என்ற குர்ஆனுடைய வசனம் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமக்கு தேவை இருக்கும் போது கூட மற்றவர்களுடைய தேவையை முற்படுத்துவார்கள் என்ற இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கிறது மட்டுமல்ல, நீங்க ரகசியமாக தர்மம் செஞ்சீங்க, அவருடைய முகத்தில் சிறப்பை எதிர்பார்த்தீங்க, உங்களோட இபாதத்தை பார்த்து அல்லாஹ் சிரிச்சார் என்று சொன்னாங்க. உங்களோட இபாதத்தை பார்த்து உங்களோட தர்மத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட பட்டம் பதவி ஆட்சி அதிகாரம் நாம் அடிக்கடி சொல்வது தர்மம் என்றா, கேட்டு வருபவர்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல தேடி போய் கொடுப்பது தான் சிறந்த தர்மம். ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரழியல்லாஹு அன்ஹு, நான் ஹதீஸ் ஆரம்பத்துல சொன்னேன், நுஅமான் இப்னு ஹாரிஸுடைய ரெண்டு கண் பார்வையும் போய்விடுகிறது. அவங்க பார்வையற்றவர்களாக ஒரு குருடனாக கடைசி காலத்தில் வாழும் போது அவங்களோட வீட்டுக்கும் பள்ளிக்கும் இடையில ஒரு கயிறை கட்டி வச்சிருந்தாங்க. அந்த கயிறை பிடிச்சு கொண்டு போய் ஏழைகள் தர்மம் கேட்க வரும் போது அவங்களாகவே கயிறை பிடித்து போய் பேரிச்ச பழங்களை தர்மமாக கொடுப்பாங்க. இத குடும்பத்தினர் கவனத்தில் சொன்னாங்க, நுஅமான் நீங்க ஏன் கஷ்டப்படணும், உங்களுக்கு கண் பார்வை இல்ல, எங்ககிட்ட சொன்னா நாங்க போய் அந்த தர்மத்தை கொடுத்துட்டு வருவோமே. சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் சொன்னாங்க, முனாவலத்துல் மிஸ்கீன் தக்ய மைததஸ்ஸு, தேடி போய் தர்மம் கொடுப்பதினால் கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். தேடி போய் தர்மம் கொடுப்பது, வந்தவர்களுக்கு கொடுப்பதல்ல தேடி போய் அவர்களுடைய காலடியில கொடுப்பது இருக்குதே, சுபஹானல்லாஹ், இது எங்கட கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாக்கும். மிக அழகான ஒரு சம்பவம் எங்களுக்கு தெரியும், இரண்டாவது ஹலீஃபா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு 12 வருடம் ஆட்சி செஞ்சாங்க. அவங்களோட சிறப்பை நான் சொல்லித்தான் நீங்க விளங்க வேண்டும் என்பது கிடையாது, மிக முக்கியமான சஹாபி. ஆனா இந்த சஹாபி கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பாசறையில அவங்களுக்கு கீழால வளர்ந்திருந்த சஹாபி ஒரு நாள் இரவு நேரத்துல வளம் வாராங்க, தன்னுடைய ஊரை பாக்குறாங்க, ஒரு கூடாரத்துல ஒரு ஒரு ஃபகீர், ஒரு ஏழை மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. வீட்டுக்கு போய் அந்த அந்த ஏழை மனிதனை சந்தித்து கேட்கிறார், என்ன காரணம் சொல்றாரு, ஏழை மனைவி அதாவது ஹம்லாக பிரெக்னட் ஆக இருக்கிறா, குழந்தை கிடைக்க போகுது, கிட்ட யாரும் இல்ல, அதனால மக்காவுக்கு வந்திருக்கிறோம் அமீருல் முஃமினை சந்தித்து ஏதாவது உதவி பெறுவதற்கு. ஆனா வந்தவர் அமீருல் முஃமினன் என்று தெரியாது அவருக்கு. வீட்டுக்கு போய் உம்மு குல்சூம் தன்னுடைய மனைவி பாத்திமா அம்மாவுடைய மகள் உம்மு குல்சூம் அழைச்சி சொல்றாங்க, அல்லாஹ் நல்ல ஒரு ஆஃபரை தந்திருக்கிறான், நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், இப்படி ஒரு நன்மையான காரியம் இருக்குது வாரீங்களா. அந்த பெண்ணும் நபியுடைய மகளுடைய மகள் அல்லவா, நபியுடைய பேத்தி அல்லவா, உம்மு குல்சூம் அமரை பார்த்து சொல்றாங்க, நான் தயார் உங்களோட வாரேன் போய் இரவு முழுவதும் அந்த குடும்பத்துக்கு ஹிதுமை செய்யறாங்க, ஆண் குழந்தை கிடைக்குது, வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருவது அமீருல் முஃமினீன், இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை கிடைத்திருக்குது. இப்ப அந்த 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 ஃபகீர் யோசிக்கிறாரு, இவ்வளவு நேரம் எனக்கு உதவி செய்தது இந்த நாட்டுடைய ஜனாதிபதியா, இந்த நாட்டுடைய அமீருல் முஃமினினா, தேடி போய் அந்த சஹாபாக்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நான் ஏன் இதை சொல்றேன்டா, அல்லாஹ் உதவியை கொண்டு அதிகமாக தர்மம் செஞ்சு பழகி இருக்கிறோம், கேட்டு வருபவர்களுக்கு கொடுக்கிறோம், ஆனா தேடி போய் கொடுக்கிற இபாதத் எங்களோட வாழ்க்கையில குறைஞ்சிட்டு, தேடி போய் மக்களை போய் கஷ்டங்களை தேடி அந்த தேடி போ தேடுதல் என்ற அந்த 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 ஹிசாப் என்ற பழக்கம் எங்களோட வாழ்க்கையில் இல்லாம போயிட்டு. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாத்தை எடுத்தால் இஸ்லாம் எவ்வளவு அழகான மார்க்கம் என்றால் ஏழைகளை வாழ வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் என்றால் கஷ்டமானவங்களை ஏழைகளை ஃபகீர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் அல்ல, இஸ்லாத்துடைய ஒரு இபாதத். அதாவது ஆன்மீக ரீதியாக எடுத்தால் கூட ஒரு இபாதத்தை ஒரு மனிதன் விடும் போது அந்த இபாதத்துக்கு ஃபிதியாவாக குற்ற பரிகாரமாக கூட இஸ்லாம் எதை சொல்கிறது தெரியுமா? உதாரணமாக ரமலானுடைய காலத்தில் பகல் நேரத்தில் ஒருவர் தன்னுடைய மனைவியோட சேர்றது ஹராம். அப்படி சேர்ந்தால் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்க வேண்டும். இப்ப 2 மாதம் அவருக்கு நோன்பு பிடிக்க முடியாது. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு ஹஜ்ஜி ஒரு உம்ரா செய்யணும் என்று சொல்லல, 60 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுங்க. இஸ்லாம் ஃபகீர்கள் ஏழைகளை முன்னுரிமைப்படுத்துகிறது. ஒரு ஃபகீருக்கு ஒரு ஏழைக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. ஒரு ஹராம் கட்டிருக்கிறாரு, உம்ரா ஹஜ்ஜுடைய கடமை முடிப்பதற்கு முன்னால் அவருக்கு தலையில் ஒரு நோய், முடிய கலைக்க வேண்டிய தேவை, முடியை சிறைக்க வேண்டிய ஒரு தேவை, அனுமதி கொடுத்திருக்கிறேன். மார்க்கம் என்ன சொல்லுது? அதற்கு நீங்க மூன்று நோன்பு பிடிங்க. முடியாவிட்டால் நீங்க அதற்கு பதிலாக 3 நோன்பு பிடிங்க. அது முடியாவிட்டால் 10 மிஸ்கீன்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. இஸ்லாம் அந்த இபாதத்தை ஒரு ஏழையோட சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறது. அதே மாதிரி ஒருவர் சத்தியம் செய்கிறாரு, ஆனா அந்த சத்தியத்தை அவருக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, சத்தியத்தை முறித்திட்டார் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுது, நீங்க 10 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுங்க. 10 நோன்பு பிடிங்க. முடியாவிட்டால் 10 மிஸ்கீனுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. ஒருவர் நேர்ச்சி வைக்கிறாரு, நேர்ச்சி செய்ய கிடைக்கல, இஸ்லாம் சொல்லுது, நீங்க 10 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுங்க. ஒருவர் திஹார் ஜாங்கிலியா காலத்தில் ஒரு சட்டம், தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுக போல் என்று சத்தியம் செஞ்சா அவர் 2 மாதம் நோன்பு பிடிக்கணும். பிடிக்க முடியாவிட்டால் இஸ்லாம் சொல்லுது, 60 மிஸ்கீனுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. ஜகாத்துல் ஃபித்ர் அந்த நோன்பு பெருநாளுடைய இரவன்று நாங்க அரிசிகளை சேர்த்து யாருக்கு இஸ்லாம் கொடுக்க சொல்லுது? ஏழைகளை தேடி போய் நீங்க கொடுங்க. ஈதுல் அதுஹா குர்பான் கொடுக்கிறோம், அந்த இறைச்சை யாருக்கு கொடுக்க சொல்லுது? இஸ்லாம் சொல்லுது, நீங்க ஏழை மக்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி வசியத், தன்னுடைய சொத்துல ஒரு பங்கை நீங்க ஏழை எளிய மக்களுக்கு எழுதி வைங்க. வக்ஃபுடைய சொத்து எடுத்தா அதுவும் ஏழைகளுக்கு, ஜகாத்தை எடுத்தால் அதுவும் ஏழைக்கு. இஸ்லாம் எந்த அளவுக்கு என்றா எல்லா மக்களும் உயிரோடு வாழ வேண்டும். வயிறு நிரம்ப சாப்பிட முடியாவிட்டாலும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாப்பிட்டு தாகத்தை தீர்த்து முடிந்த அளவுக்கு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். அந்நியமான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, இறுதியாக மிக முக்கியமான 2 சம்பவங்களை சொல்லி முடிக்கிறேன். நம் எல்லோருக்கும் தெரியும், நான் காலையில ஒரு ஆர்டிக்கல் எடுத்து படித்தேன், உஸ்மான் ரலியல்லாஹுடைய கிணறு, பேரே ரூமா என்று சொல்லக்கூடிய கிணறு. இதுல சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. மக்காவுக்கு மக்காவிலிருந்து முஸ்லிம்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் தண்ணீர் பற்றாக்குறை, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹுவன் 35,000 திர்ஹம்கள் கொடுத்து ஒரு கிணறை வாங்கி ஏழை மக்களுக்கு வக்ஃப் செய்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுவன் மௌத்தாகி ஷஹீதாகி 1400 வருடங்கள் ஆகிவிட்டாலும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய இபாதத் மௌத்தாகல்ல, உஸ்மான் ரலியல்லாஹுடைய சதகா மௌத்தாகல்ல, இன்றும் கபரில் இருந்து நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றா அந்த பேரே மௌனா நீங்க மதீனாவுக்கு போனா பாக்கலாம், அத சூழ உள்ள பேரிச்சப்பழ தோட்டம், மிக பெரும் தோட்டம், அதுல வரக்கூடிய தண்ணீரால, அதனால வரக்கூடிய வருமானங்களால எத்தனையோ ஏழை நாடுகள் வாழ்ந்து கொண்டிருக்குது. முக்கியமாக ஆப்பிரிக்கா நாட்டில் வாழக்கூடிய, சோமாலியால வாழக்கூடிய ஏழை மக்கள், ஏழை அனாதை குழந்தைகள் அந்த பணத்தால இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க சொல்லுவோம் அது சஹாபாக்கள் அவங்களோட காலத்துல செஞ்சாங்க. இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய தோரணையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், 2018 5ஆம் மாதம் 29ஆம் தேதி மௌத்தாகின ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அலிபனாத், நாங்க அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். கிட்டத்தட்ட 2000 மில்லியன் அதாவது கோடி ரூபாக்கு சொந்தமான ஒரு வாலிபர், 27 வயது, தனக்கு புற்றுநோய், கேன்சர் என்று சொல்லப்பட்டதற்கு பின்னால் 8 மாதம் தான் நீங்க வாழ்வீங்க. அவர் சொல்றாரு, கண்ணியமான சகோதரர்களே, உதாரணமாக அவர் காலில் போடக்கூடிய ஸ்லீப்பருடைய விலை கூட எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25 லட்சம், 2.5 மில்லியன் உடைய ஸ்லீப்பர் தான் அவர் பாவிப்பாரு. அந்த அளவுக்கு அவருடைய இளம் வயதிலே அல்லாஹ் மிக பெரும் சொத்தை கொடுத்திருந்தான். ஆனா அவருக்கு கேன்சர் என்று கேள்விப்பட்டதற்கு பின்னால அவர் 8 மாதம் தான் வாழ்வார் என்று வைத்தியர்கள் டாக்டர்கள் சொன்னாங்க. ஆனா 2 வருடம் வாழ்ந்தாரு. ஆனா மௌத்துக்கு முன்னால் மிக பெரும் ஒரு சேவையை செஞ்சுட்டு மௌத்தாகினாரு. கண்ணியமான சகோதரர், அவர் சொல்லுறாரு, நான் பாவித்த என்னுடைய அதாவது வாகனம், என்னுடைய காருடைய விலை $60 லட்சம். ஆனா இந்த வாகனத்தை நான் அதாவது பாவிப்பதை விட சோமாலியால உள்ள ஒரு குழந்தையுடைய சிறப்பு எனக்கு பெரிசாகப்பட்டுச்சு, அந்த குழந்தையுடைய பசி எனக்கு பெரிசாகப்பட்டுச்சு. தன்னுடைய முழு சொத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு தர்மம் செஞ்சது மட்டுமல்ல, மௌத்துக்கு முன்னால் ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும், நான் ஏதாவது செஞ்சுட்டு போக வேண்டும், எனக்கு 27 வயது, நான் மௌத்தாகினாலும் என்ன மக்கள் மறக்க கூடாது, ஏன் நன்மை கபருக்கு வரணும் என்று சொல்லி MAWP என்று சொல்லி ஒரு சேரிட்டபிளை ஆரம்பம் செய்தார். அதாவது முஸ்லிம் அரௌண்ட் தி வேர்ல்ட் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி ஒரு சேரிட்டபிளை, ஒரு அறைக்கட்டளை ஆரம்பம் செய்து இன்றும் இதனால கோடிக்கணக்கான மக்கள், ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய மத்திதுகளை, நிறைய அநாத பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு செலவுகளை அவர் ஏற்பாடு செய்து விட்டு சுபஹானல்லாஹ் இன்று கபரில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கனிமான சகோதரி, ஏழை மக்களுடைய முகத்துல சிரிப்பு எதிர்பார்த்தார். அல்லாஹ் அவரை மௌத்துடைய நேரத்தில் சிரிப்புடன் மௌத்தாக்கினான். கனிமான சகோதரர், எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் யர்முக் யுத்தம், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய தலைமைக்கு கீழே நடந்த மிக முக்கியமான யுத்தம். இந்த யுத்தத்துல இறுதியாக ஒரு சம்பவம் நடக்குது, இது நாங்க படிப்பினையாக வாழ்க்கைக்கு எடுக்கணும். இந்த யுத்தம் நீண்ட நாள், நீண்ட நேரம், நீண்ட மனுஷியாளங்கள் நடந்ததற்கு பின்னால மூணு சஹாபாக்கள் குற்றுயிராக தன்னுடைய உயிர் போக போகுது. கடைசி கட்டம், அதுல ஒருவர் யார் என்று சொன்னா அபூ ஜஹலுடைய மகன். நபி அவங்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க, ஆனா கடைசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு உயிருக்காக, இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சு கடைசி சக்கராத் துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல சஹல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சக்கராத்தில் இருக்கிறாங்க. அதற்கு பக்கத்துல சுஹைல் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்று பேரும் தண்ணீர் தாகத்துல துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு சஹாபி கையில தண்ணீரை கொண்டு வராரு. இக்ரிமா யாரு, அபூஜகனுடைய மகன், அவங்கள வாயில தண்ணீர் ஊத்த போறாரு. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு வானம், நான் மௌத்தாக போறேன், கடைசி நேரம், என்னை விட அந்த சஹல் சுஹைல் ரலியல்லாஹுக்கு தண்ணி தேவையாக இருக்குது, அவருக்கு முன்னுரிமை கொடுங்க. சுஹைல் ரலியல்லாஹுடைய வாயில தண்ணீர் ஊத்தும் போது அவர் சொல்றாரு, என்னை விட என் சகோதரன் சஹல் பக்கத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு, அவருக்கு தண்ணீரை கொடுங்க. கடைசியில அவர் சொல்றாரு, என்னை விட நீங்க இக்ரிமாவுக்கு கொடுங்க, அவரு தான் சிறந்தவரு. கடைசியில மூன்று பேரும் அதே இடத்துல ஷஹீத் ஆகுறாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு ஜனாசாவை பார்த்துட்டு மாலை மாலையா கண்ணீர் வடித்துட்டு சொன்னாங்க, மௌத்தாகும் போது கூட உங்களோட நன்மையை விட்டு கொடுக்கலையே, மௌத்தாகும் போது கூட நீங்க மற்றவர்களை வாழ வைக்கணும் என்ற ஒரு சிந்தனையோட மௌத்தாகினீங்களே சுபான சொல்லிக்கொண்டே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு மாலை மாலையா கண்ணீர் வடித்தாங்க. இதற்கு நாங்க என்ன சொல்லுவோம் என்றா, இது சஹாபாக்கிட்ட காலம், அவங்களோட ஈமான் வேற, எங்களோட ஈமான் வேற என்று பிரித்து பேசுறோம். இல்ல, உண்மையாக ஒரு மனிதன் விரும்பினா இத போல வாழ முடியும். எங்களுக்கு தெரியும் பலஸ்தீன்ல சென்ற வருடம் எங்களை விட்டு மறைந்த இதே ஜூன் மாதம், அதாவது முதலாம் தேதி 2018, ரசான் அல் நஜார் என்ற ஒரு நர்ஸ், ஒரு பெண்மணி, அவள் நர்ஸ், அதாவது பலஸ்தீன்ல, அதாவது யூதர்களால அந்த பலஸ்தீன் மக்கள் கஸ்ஸால அழிக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்துல, தாக்கப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்துல, மக்கள் எல்லாம் இரத்தத்தில் சிந்திக் கொண்டிருந்த நேரத்துல, இரத்த வெள்ளத்துல மூழ்கி இருந்த நேரத்துல, இந்த பெண் முன்னால வாரா, நான் மற்றவர்களை வாழ வைக்கணும், வாழ வைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோட எல்லா பிள்ளைகளுக்கும் அவ என்ன செய்யறா, மருத்துவம் செய்யறா, முடியுமான அளவுக்கு மருத்துவம் செஞ்சு கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் அவருக்கு எதிர்ப்பாக கோஷம் விட்டாங்க, வானம் இதனால நீங்க பாதிக்கப்படுங்க. இல்ல இல்ல, நான் பாதிக்கப்பட்டாலும் சரி, இந்த குழந்தைகள், தாய்மார்கள், பெற்றோர்கள் வாழ வேண்டும். அதாவது அந்த கஸ்ஸால பெரிய ஒரு ஹாஸ்பிடல் கிடையாது, மருத்துவ ரீதியில், மெடிக்கல் ரீதியில் அவர்களுக்கு கொடுப்பதற்குரிய, சிகிச்சைக்குரிய போதுமான மருந்துகள் கிடையாது. ஏன், எல்லாமே அளிக்கப்பட்டிருக்குது. கடைசியில 2018 ஜூன் முதலாம் தேதி ஒரு 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 குண்டு, ஒரு வெப்பன்ஸால தாக்கப்படுறாங்க. தன்னுடைய மார்பு ரெண்டாக கிழியுது, தன்னுடைய மார்பு நெஞ்சு பகுதி ரெண்டாக கிழியுது, ரத்தம் பீரிட்டோடுது, ரத்தம் அவவித்து மோடிக்கொண்டு போகுது. எல்லா டாக்டர்ஸ்மாரும் சேர்ந்து அவங்கள பாதுகாக்க போறாங்க, மருத்துவம் செய்ய போறாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன சொன்ன தெரியுமா, அந்த நேரத்தில் அந்த பெண்மணியுடைய வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்களோ, சஹல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்களோ, சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்களோ, அதே போல அந்த தாய், அந்த பெண்மணி, அந்த சகோதரி சொல்றா, மருந்த வேஸ்டாக்க வானோம், நான் இன்னும் சில நிமிடங்களில் மௌத்தாகிடுவேன், இதே மருந்து தேவுள்ள எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த மருந்து அந்த குழந்தைகளுக்கு பாவிங்க, எனக்கு வானோம் சொல்லிக்கொண்டே அந்த பெண்ணுடைய ரூப் பிரியுது. கனிமான சகோதரர்கள், நாங்க யோசிக்கலாம், வாழலாமா என்று, வாழ முடியும், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், மற்றவர்களுடைய முகத்தில் நாங்கள் சிறப்பை உண்டாக்க வேண்டும். கனிமான சகோதரர்களை, இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ், இந்த தர்மம், இந்த சதகா என்பது சாதாரணமான ஒரு இபாதத் கிடையாது. இதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தருகிறான், அவனுடைய கோபம் தணிக்கப்படுவது. கொடுக்கக்கூடிய தர்மம் பல வகையாக பல இரட்டிப்புகளாக எங்களுடைய கையில் மௌத்துக்கு முன்னால் வழங்கப்படுவது, நரகத்தை விட்டும் பாதுகாப்பு, அதே மாதிரி மலக்குமார்களுடைய துஆ, நாளைக்கு மறுமையில் இதை எங்களுக்கு சாட்சி சொல்லும், அல்லாஹுடைய அரசுடைய நிழல் கிடைக்கும், கெட்ட மௌத்தை விட்டும் பாதுகாக்கப்படும், பாவங்கள் அழிக்கப்படும், நோய்கள் இருந்தால் அந்த நோய்களுக்கு நிவாரணியாக ஷிஃபாவாக மாறும், அதே மாதிரி உள்ளங்கள் எல்லாம் மிருதுவாகும். வல்ல நாயன் அல்லாஹ், நாம் இந்த பூமிக்கு மேலால் வாழும் போது மற்றவர்களே வாழ வைக்கக்கூடியவர்களாக, எங்கள் மூலமாக மற்றவர்கள் பிரயோஜனம் பெற்று சிரித்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடிய மக்களாக அல்லா இம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. யாழைகளை பாவங்கள் குற்றங்கள் தவறுகள் அனைத்து மன்னித்தியா அல்லா. உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய அருளை, மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய சிந்தனையை, அந்த பக்குவத்தை, பேணுதலை நமக்கு தந்திரியா அல்லா. சமூக சிந்தனை, சமூகப்பற்று, சமூக அக்கறை உள்ளவர்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவாயாக.